ගරු MKM අස්ලම් මන්ත්‍රීතුමා විනාඩි 9ක කාලයක් ඔබතුමාට.
නන්දි තබේක තලෙමි තංගම් ගරු උරුපිනර්ගලේ இன்னொரு முக்கியமான விவாதத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் ஒரு நாட்டினுடைய பட்ஜெட் என்பது அது ஒரு திட்டமிட்டதாக திட்டமிடப்பட்டதாக அனைத்து மக்களையும் சென்றடையக்கூடியமான ஒரு 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 ஒழுங்குமுறை ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ஒரு அறிக்கையாக இருக்க வேண்டும். உண்மையில் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். 2025 தொடங்கிய எமது அரசாங்கத்துடைய செயற்பாடு அதன் தொடர்ச்சியாக 2026 இந்த பட்ஜெட்டை முன்வைத்துள்ளோம். இந்த பட்ஜெட்டில் அரசாங்க பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுவதோடு அதனுடைய நலன்கள் பிரதிகூலங்கள் மேல் நாட்டு மக்களை சென்றடைய வேண்டும். அந்த அவ்வாறான எல்லா மக்களையும் எல்லா துறைகளையும் அடங்கியதாக ஒரு ஒரு முழுமையான ஒரு பட்ஜெட்டாக இது காணப்படுகின்றது. நாங்கள் இந்த இடத்தில் ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும். எமது நாடு ஒரு வங்குரோத்து நிலையை முடித்துவிட்டு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டெழக்கூடிய ஒரு சூழலில்தான் இந்த இவ்வாறான இந்த முழுமையான ஒரு பட்ஜெட் அமைய பெற்றது என்பது ஒரு சந்தோஷமான செய்தி. இதில் மிக முக்கியமாக இதில் மூலோபாய திட்டமாக நோக்கமாக நாங்கள் கூறுவோமானால் முதலாவதாக நிலைபெயரான சகலருக்கும் பயனளிக்கக்கூடிய பொருளாதார விருத்தியை காணலாம். அதேபோன்று ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் மூலம் உயர் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இதை காணலாம். கடன் நிலைபெயர் தன்மையை உறுதிப்படுத்துதல், உற்பத்தி பொருளாதாரத்தை பலப்படுத்துதல், முக்கியமாக கிராமிய மக்களின் வாழ்வாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை திட்டங்கள் பல இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு காணலாம். அதே போன்றுதான் டிஜிட்டல் மயப்படுத்தல், ஊக்குவித்தல் வேலை திட்டங்கள் காணப்படுகின்றன. இதில் நாங்கள் மிக முக்கியமாக கிராமப்புற மக்களுடைய அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை பார்க்கும் போது பல்வேறுபட்ட அமைச்சுகளால் இந்த கிராமப்புற மக்களுக்கான அந்த விடிவை அந்த வெற்றியை கொண்டு போகக்கூடிய வேலை திட்டங்களை நாங்கள் காணலாம். எமது கிராமங்களில் அதிகமானோர் வீடற்றவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த பட்ஜெட்டில் குறிப்பாக 10,000 வீடுகள் ஒரு நேரடியாக வீடமைப்பு திட்டத்தினால் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். மேலும் பெண்கள் சிறுவர் மற்றும் மகளிர் அமைச்சரினால் இன்னும் பல வீட்டு திட்டம், நகர்ப்புற மக்களுக்கு வேறு நிகழ்ச்சி திட்டம், மலையக மக்களுக்காக இன்னும் 2,000 வீடுகளான வேறு இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு வேறு ஒரு வீட்டு திட்டத்தை இந்த அரசாங்கத்தில் நாங்கள் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த பட்ஜெட் கடந்த பாராளுமன்றங்களில் சமர்ப்பிக்கும் போது சில அமைச்சர்கள் அல்லது எமது ஜனாதிபதிகள் அவர்களுடைய அவர்கள் வாழக்கூடிய சூழலை மையமாக கொண்ட ஒரு வேலை திட்டத்தை காண முடியும். சிலர் ஒரு இனங்களை மையமாக கொண்ட ஒரு பட்ஜெட்டை நாங்கள் காண முடியும். சென்ற முறை நாங்கள் பார்த்தோம் வடக்குக்கு 5 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது, தெற்குக்கு அவ்வாறான நிதி ஒதுக்கப்படவில்லை. ஆனால் தெற்கில் உள்ள யாரும் கேட்கவில்லை, ஏன் நீங்கள் வடக்குக்கு அவ்வளவு நிதி ஒதுக்கினீர்கள் என்று. இன்று எமது இந்த பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களை வடக்கைச் சேர்ந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார்கள், ஏன் வடக்குக்கு தரவில்லை, ஏன் வடக்கை மறந்துவிட்டீர்களா? கௌரவ உறுப்பினர் அவர்களே, நாங்கள் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும். கிராம சேவை பிரிவுக்கு ஒரு வீடு என்றால் அது வடக்குக்கும் தான், அது தெற்குக்கும் தான். அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்குமானால் அது வடக்கு மக்களுக்கும் தான், இந்த தெற்கு மக்களுக்கும் தான். பாடசாலை அல்லது கல்வி தொடர்பான நிதி ஒதுக்கப்பட்டிருக்குமானால் வடக்குக்கும் தான், தெற்குக்கும் தான், மேற்குக்கும் தான் என்று நாங்கள் இதை பிரித்து பிரித்து பார்த்து பார்த்து எமது நாடு இந்த வங்குரோத்து நிலையை அடைந்தது இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற்ற நிலையை ஒரு நாளும் காணவில்லை. அந்த குறித்த வடக்கு அந்த கௌரவ உறுப்பினர் கூறுகிறார், என்ன அபிவிருத்தி வடக்குக்கு தந்துள்ளது? நான் காங்கிரசன் துறைமுகத்தை பற்றி பேசுகிறார். தெளிவாக காங்கேசன் துறை துறைமுகத்துக்கு 300 மில்லியன் இந்த பட்ஜெட்டிலும் ஒதுக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு தெரியும் தெற்கில் இந்த 2025 அந்த பட்ஜெட்டில் வட்டுவாக்கல் பாலத்தை புனரமைக்க இந்த அரசாங்கம் நிதி ஒதுக்கியுள்ளது. அதே போன்றுதான் கிழக்கில் யாரோ ஆரம்பித்த சில வேலை திட்டங்களுக்கு எமது அரசாங்கம் யாருடைய பேர் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த கட்டிடத்துக்காக 300 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இனவாத திட்டத்தோடு நிறைய பேசினார்கள். இந்த சிங்கள அரசாங்கம் ஒரு நாளும் எமக்கு ஒரு ஒரு எமது மக்களுக்குரிய விடிவை தரமாட்டார்கள் என்று அந்த நிலையை நாங்கள் மறக்க வேண்டும். இன்று வடக்கு கிழக்கு தெற்கு அனைவரும் ஒரே குடையின் கீழ் இன்று ஒரு அழகான ஒரு ஆட்சி முறை காணப்பட்டது. கௌரவ உறுப்பினர்களே, நான் மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன், இந்த நாடு இன்றும் பாதாள கோஷ்டியுடைய கையில் ஒரு அளவாக இருக்கின்றது. போதைப் பொருள் எமது வடக்கில் தெற்கில் மேற்கில் இந்த போதைப் பொருள் பாதாள உலகத்தை நாங்கள் ஒழிக்க வேண்டும். இந்த நாடு 76 வருடங்களாக கூடக்குறைய சரி ஊழலோடு தொடர்பாக இருந்தது. இந்த ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்கி இந்த மக்களுக்கு தேவையாக இருந்தது சந்தோஷமான நிம்மதியான ஒரு சூழலைத்தான். எமது அரசாங்கத்திடம் முதலாவது எமது மக்கள் கேட்டது, எங்களுக்கு சந்தோஷமும் வாழக்கூடிய சூழல் தாங்க. இரண்டாவது, ஊழலற்ற இந்த நாடை ஊழலற்ற ஒரு நாடாக இந்த நாட்டை மாத்தித்தாருங்கள் என்று சந்தோஷமா எங்களுக்கு கூறலாம். முதலாவது வருஷத்தில் நாங்கள் NPP அரசாங்கம் ஒரு அரசாங்கத்தை அமைச்சு அதோடைய செயற்பாடு மக்களுக்கு காட்டாதிருந்த காலம் எல்லாம் எம்மை பல்வேறு பட்டம் முறையில் விமர்சித்தார்கள். ஆனால் கடந்த ஒரு வருஷ காலமாக சந்தோஷமாக எமது ஆட்சி முறை எவ்வாறு இருந்தது அதை அனுபவித்துக் கொண்டுதான் என்றை பேசுகிறார்கள். நினைக்கிறேன் எமது எதிர்கட்சியினர் சில நேரம் எனக்கு தோன்றுகின்றது எங்களை விட அவர்கள் சோசலிசவாதிகளோ சரியான. உண்மையில் நான் கேட்கிறேன் உறுப்பினர்களிடம், 1750 ரூபாய் அந்த மலையக மக்களுக்கு கிடைப்பதில் உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? அது 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 அவங்களோட பேசிக் சேலரி இருக்கலாம், ஏதோ நீங்கள் அதில் சந்தோஷப்படுகிறீர்களா இல்லையா? அதுக்கு பதில் தாருங்கள், நிச்சயமா நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். ஏன்னா முதல் பிரதேச மக்கள் அதே போன்றுதான் வடக்கில் உள்ள மக்கள் இன்றி சந்தோஷமா உள்ளார்களா இல்லையா என்பது எமது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவரிடம் கேட்டு தெரிய தேவையில்லை. இன்று மக்கள் மிக சந்தோஷம் உள்ளார்கள். அவர் DCC சேர்மனாக இருந்தார் 2016 வரை. அவர் எந்த தொழிற்சாலை கிளிநொச்சிக்கு யாழ்ப்பந்து கொண்டு வந்தார்கள், நிறைய பார்களால் நிறைத்தார்கள். பார்களை நிறைத்துத்தான் அவர்களுடைய பக்கெட்டுகளை நிறைத்துள்ளார்கள். அதில் இன்னொரு கேள்வி கேட்டார், அரசாங்க பாதுகாப்பு துறைக்கு 15% செலவழிக்கிறார் என்று தெளிவாக அவர் பொய் கூறுகிறார் என்றதை நான் நிரூபிக்கின்றேன். உண்மையில் எமது இந்த அரசாங்கத்தில் நாங்கள் ஒதுக்கியுள்ளோம் பாதுகாப்பு துறைக்கு 8.1% தான். அதிலும் 4.5% பாதுகாப்பும் பொதுமக்கள் பாதுகாப்பு 3.6%. அதே போன்று கல்விக்கு 5% தான் சொன்னார்கள், அதிலும் போய் 7.8% நாங்கள் கல்விக்கு நிதி ஒதுக்கியுள்ளோம். இன்று இந்த நாடு இன்னும் பாதாள கோஷ்டியினர் அல்லது யுத்தத்தால் முழுமையாக நிம்மதியான நாடாக இன்று இல்லாத நிலையில்தான் இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஏனைய உலக நாடுகளை பார்க்கும் போது இந்தியா 13% இன்றும் நிதி ஒதுக்கின்றது. பாகிஸ்தான் போராட்டம் உள்ள நாடு, பங்களாதேஷ் 9%, நேபாள் சைனா 8%, ஜப்பான் கூட 6.8% நிதி பாதுகாப்புக்காக ஒதுக்கிறார்கள். எனவே உங்களுடைய நலனுக்காக மக்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் கெடுக்க வேண்டாம். எனவே முழுமையான பட்ஜெட்டை நாங்கள் அனுபவிக்கின்றோம். இது ஒரு மொத்தமாக அனைவரையும் போய் சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டை இந்த அரசாங்கம் தயாரித்துள்ளது. இதில் உள்ள குறைபாடுகளை கட்டாயம் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள், நாங்கள் எந்நிலையிலும் அதை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.